அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 15 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி இருக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகளை மூட இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அது குறித்து பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி அளித்த பேட்டி.
இருந்து 500 மீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் உள்ளேதான் தொடங்க முடியும். அதற்கு எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு.
தலித் கிறிஸ்துவர்களுக்கான வரைவு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்து அகில இந்திய ஆயர் பேரவையின் தலித் பிரிவு செயலர் தேவசகராஜ் அளித்த பேட்டி.
கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் தங்களோடு தந்த சாதியையும் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது சமூகத்தில் இருக்கின்ற அதே சாதி இப்பொழுதும் கடைபிடிக்கிறார்கள்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் பிரமீலா கிருஷ்ணன்.
அலப்போவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் மீதமுள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை கொண்டு செல்லும் முதல் வாகன தொடரணி இட்லிப் மற்றும் அலப்போ மாகாணங்களில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பிற இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளது. சிரியா அரபு செம்பிரை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளால் வழிநடத்தி செல்லப்படுகின்ற பேருந்துகள் மற்றும் அவசர ஊர்திகள் கொண்ட வாகன தொடரணிகளில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களும் காயமடைந்தவர்களும் கொண்டு செல்லப்படுகின்றனர். ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்களும் அவர்களின் குடும்பங்களும் அவர்களை பின்தொடர உள்ளனர். ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கிளர்ச்சியாளர்களால் முற்றுகையிடப்பட்ட கஃப்ரா மற்றும் ஃபுஃபா ஆகிய கிராமங்களிலிருந்து காயமடைந்த மக்கள் வெளியேற பாதுகாப்பான பாதைகள் வழங்கப்பட வேண்டும்.
3 பெற்றோர்களை கொண்டு மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு பிரிட்டனின் செயற்கை கருவுறுதல் ஒழுங்குமுறை அமைப்பு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இது வரலாற்று ரீதியான முடிவாகும். இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று அறியப்படும் சோதனை குழாய் மூலம் கருத்தரிப்பு முறையிலேயே ஒரு மேம்பட்ட முறையை பயன்படுத்தி இதை செய்ய தேவையான உரிமத்தை பெற மருத்துவமனைகள் ஹியூமன் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எம்பிரியாலஜி அத்தாரிட்டி என்ற செயற்கை கருத்தரிப்பை ஒழுங்குபடுத்தும் பிரிட்டிஷ் அரசின் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தால் கொடிய மரபணு நோய்களோடு குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது.
மர்டாக் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஊடக பெருநிறுவனமான 21st Century ஃபாக்ஸ் பணம் செலுத்தி பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிறுவனமான ஸ்கை நிறுவனத்தை $15 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தம் மூலம் கையகப்படுத்தும் திட்டம் ஒன்றிற்கான உடன்படிக்கையை எட்டியிருக்கிறது. கையகப்படுத்துதலுக்கான ஒப்பந்தப்படி ஸ்கை தொலைக்காட்சியின் பங்குதாரர்கள் தங்களது ஒவ்வொரு பங்குகளுக்கும் $13.40 பெறுவார்கள். ஆனால் இந்த தொகை சில பங்குதாரர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. அவர்கள் அந்நிறுவனத்தை குறைந்த விலைக்கு விற்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். மர்டாக் தனக்கு சொந்தமில்லாத மீதியுள்ள 61% பங்குகளை வாங்குகிறார்.
மே மாதம் கடலில் விழுந்த எகிப்து நாட்டின் தேசிய விமானத்தில் பயணித்தவர்களின் உடல்களில் சில வெடிப்பொருட்களின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எகிப்து நாட்டு விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் 19 பாரிஸிலிருந்து கெய்ரோவுக்கு திரும்பும் வழியில் மத்திய தரைக்கடலில் எகிப்ட் ஏர் விமானம் MS-804 விழுந்தது. அந்த விமானத்தில் பயணித்த 66 கொல்லப்பட்டனர். இதுவரை அந்த விமான விபத்திற்கு காரணம் என்ன என்று தெளிவாகாமல் இருந்தது. விமானம் விழுவதற்கு முன்பு விமானியால் அவசர நேர அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரஜைகளுக்கு உலகிலேயே மிக துல்லியமான செயற்கைக்கோள் வழிகாட்டி தொழில்நுட்பத்தை வழங்கும் நோக்கில் ஒன்றியத்தின் கலிலியோ அமைப்பு முறை தன்னுடைய முதல் சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது. திறன்பேசிகள் மற்றும் கார் வழிகாட்டும் அமைப்புகளுக்கு மட்டுமே இந்த சேவை கிடைக்கவுள்ளது. கலிலியோ வலையமைப்பில் உள்ள செயற்கைக்கோள் அணுகடுகாரங்களை கொண்டிருப்பதால் ரஷ்யா அல்லது அமெரிக்க ராணுவ சேவைகளை காட்டிலும் மிக துல்லியமாக இது இடங்களை காட்டும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டுமென இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் மூட கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள உத்தரவின்படி வரும் 2017 March 31 இந்த நடவடிக்கை முழுமையாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து மதுக்கடை உரிமங்களும் March 31 பின்னர் புதுப்பிக்கப்பட மாட்டாது. புதிய உரிமங்களும் வழங்கப்பட மாட்டாது. அத்தோடு இனி தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலிருந்து குறைந்தது 500 மீட்டர் கிலோமீட்டர் தொலைவு தூரம் வரை கூட மதுக்கடைகள் அமைக்க தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தொடுத்திருந்த பொதுநலன் மனுக்கள் மீதான விசாரணையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்றைய உத்தரவில் நெடுஞ்சாலை பகுதிகளில் மது விற்பனை தொடர்பான விளம்பரங்கள் பேனர்கள் அமைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 முதல் நெடுஞ்சாலை பகுதிகளில் மதுக்கடைகளை அமைக்க உரிமம் வழங்கும் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு இன்று சுட்டிக்காட்டியது. மத்திய அரசின் அறிவுரையை ஏற்காத மாநில அரசுகள் மத்திய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள பகுதிகளில் மதுக்கடைகளை அமைக்க ஏராளமான உரிமங்களை வழங்கியுள்ளதை குறிப்பிட்டு கண்டனமும் வெளியிட்டது. மாநில அரசுகளுக்கு வருவாய் ஈட்டும் நோக்கத்திற்காக அந்த அரசுகள் மதுக்கடைகளுக்கு உரிமம் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இன்றைய உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்திய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் அதிகரிக்க அப்பகுதிகளில் மது விற்பனை அதிகரித்துள்ளதும் ஒரு முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த அமர்வு தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழலில் நெடுஞ்சாலைகளில் மது விற்பனை நடைபெறாமல் தடுக்க மாநில அரசுகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் அந்த அமர்வு கூறியுள்ளது. இந்த உத்தரவானது அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பு அது. மதுக்கடைகள் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் தருமபுரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணியிடம் கேட்டார் பிரமிளா கிருஷ்ணன்.
இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நாங்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி வரும் ஆண்டு March 31 இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை அகற்ற வேண்டும், மூட வேண்டும் என்று மிகப்பெரிய வரலாறு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி அடுத்த 3 தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாநில ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஹைவேஸ் இதில் உள்ள மது கடைகளை உடனடியாக மூட வேண்டும். இது மட்டுமல்ல அதற்கு பிறகு கடைகளை திறக்க வேண்டும் என்றால் நெடுஞ்சாலையிலிருந்து 500 அதாவது 1.5 km உள்ளேதான் தொடங்க முடியும். அதற்கு எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. இது இந்த தீர்ப்புக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி. இது போன்ற தீர்ப்பு எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மட்டுமல்ல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. நாங்களும் மது விளக்கு கொண்டு வருவோம் என்று குறிப்பாக திமுக மதுவை திறந்ததே திமுக மது கடைகளை தமிழகத்தில். அப்படிப்பட்ட திமுக மது விளக்கு கொள்கை வைகோ விஜயகாந்த் கட்சி எல்லாமே இறுதியாக அண்ணா திமுகவும் மது விளக்கு கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வருவோம் என்று ஜெயலலிதா அவர்கள் கூறிய சூழல் எல்லாம் ஆக இது நிச்சயமாக சாத்தியம்தான். உலக அளவில் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கின்ற நாடு இந்தியா. இதற்கு முக்கிய காரணம் வந்து மது அறிந்துவிட்டு போதையிலே வாகனங்களை ஓட்டு காரணம். அதே போன்று இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழகம். கடந்த ஆண்டு மட்டும் சாலை விபத்தால் தமிழகத்தில் 17,000 இறந்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல இந்திய அளவிலே மதுவால் 1,800,000 இந்திய அளவிலே இறந்திருக்கின்றனர், நேரடியாக மறைமுகமாக இறந்திருக்கிறார்கள். ஆக இதுல வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மாற்று கருத்து இருக்க முடியாத காரணம் இப்பொழுது சின்ன சின்ன இளைஞர்கள் 10, 12, 14 இளைஞர்கள் எல்லாம் குடிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழலில் இது போன்ற நடவடிக்கைகள் அவசியமானது. நிச்சயமா இது கடைபிடிக்க வேண்டும்.
ஜட்மெண்ட்னு வர்றப்போ பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்புறோம். பட் இது கிரவுண்ட் லெவல்ல இதை ஒர்க் பண்ண வைக்கணும், கண்டிப்பா நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன சார் செய்யணும்?
2007 நான் இந்தியாவின் சுகாதார அமைச்சராக நான் பணியாற்றிய நேரத்திலே நேஷனல் ஆல்கஹால் பாலிசி தேசிய மது கொள்கை நான் கொண்டு வந்தேன். அந்த வழிதான் இது ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் அறிக்கை விடுத்தோம். இப்போ இந்த சூழலில் இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக இது சாத்தியம்.
நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அளித்த பேட்டி அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடரும். அண்மையில் நடந்த இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டில் தலித் கிறிஸ்துவல் தொடர்பாக தீண்டாமை நிலவுவதாக தெரிவித்து தலித் வரைவு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்து அகில இந்திய ஆயர் பேரவையின் தலித் பிரிவின் செயலர் தேவ சகாயராஜிடம் கேட்டேன்.
கத்தோலிக்க திருச்சபையிலே தீண்டாமை நிலவுகிறது என்பதை ஏற்கனவே ஆயர்கள் தங்களுடைய அறிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக தலித் கொள்கை வரைவு என்று ஒன்று கொண்டு வந்து தமிழ் இந்திய ஆயர் பேரவையின் கொள்கை வரைவிலே முதல் முறையாக வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவருடைய ஆண்டு கூட்டங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தீண்டாமை திருச்சபைக்குள்ளேயே நிலவுகிறது, அதை விளக்க வேண்டும், அதை சுத்தமாக வெளியேற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முறை அவர்கள் மீண்டும் அதை வலியுறுத்தி இந்த தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல், ஒரு சமூக பாவம் என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். முக்கியம் இப்பொழுது தலித் சூழல் மதம் மாறிய பிற்பாடும் அவருடைய சமூக பொருளாதார கல்வி நிலை இன்னும் பின்தங்கியே இருக்கிறது. எனவே ஒரு கொள்கையோடு ஒரு திட்டங்களோடு அவர்களை மேலும் முன்னேற்ற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமையாக இந்திய ஆயர் பேரவை முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான திட்டங்களை அந்தந்த பகுதிகளிலே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த இந்திய கத்தோலிக்க திருச்சபைகளே முடிவெடுக்கும் அதிகாரத்திலே பங்களிப்பு குறைவாக இருக்கிறது, பங்கேற்பு குறைவாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலும் இவர்கள் எல்லா வகையிலும் இவர்கள் பிரதிநிதித்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக 200 ஆயர்கள் இருக்கிறார்கள், பிஷப்புகள் இருக்கிறார்கள், அதிலே 12 பேர் தான் தலித்துகள் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்று இந்த கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, சமத்துவம் பெற்றவர்களாக, மேலும் அதிகாரம் உள்ளவர்களாக மாறுவார்கள்.
இந்த நிலை நீடிப்பதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவ மதத்தில் அனைவரும் சமம், கடவுளின் படைப்பில் அனைவரும் சமம் என்று கூறப்பட்டாலும் மதம் மாறியவர்கள் இவ்வாறு நடத்தப்படுவதற்கும் அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காததற்கும் தேவாலயங்களில் அவர்களின் பங்கு குறைவாக இருப்பதற்கும் காரணம் என்ன?
காரணம் என்னவென்றால், இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்கள் தங்களோடு தந்த சாதியையும் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது சமூகத்தில் இருக்கின்ற அதே சாதி இப்பொழுதும் கடைபிடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே தனித்து வாழ்வதில்லை, அவர்கள் மற்ற சமூகத்தோடு இணைந்து வாழ்கிறார்கள். எனவே சமூகத்தில் இருக்கிற அதே பாதிப்பு இந்த திருச்சபைக்குள்ளே வருகிறது. அந்த பாதிப்புகள் இங்கேயும் இருக்கிறது, அந்த மனநிலை மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் இருந்த திருச்சபையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. எனவே இதை மாற்றுவது என்பது கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொள்ள. ஏற்கனவே பல விதங்களிலே இதில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களிலே இந்த ஜாதியை தாண்டி சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் சமத்துவத்தை கொண்டுவதற்கும் சில நல்ல வெற்றி கதைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னும் முழுமையாக இந்த தீண்டாமை திருச்சபைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது கொள்கை வரைவுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது.
கொள்கை வரைவை அமல்படுத்துவதற்கு என்ன செயல்முறை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது? மேலும் இதை கண்காணிக்க ஏதாவது கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதா?
இது கண்காணிப்பு குழு என்பதை விட அறிக்கை சமர்ப்பிக்கின்ற ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்பட்ட வெளிப்படையான நிர்வாகம், ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒவ்வொருத்தரும் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு பார்க்கிற பொழுது மறைமாவட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலங்கள் அவரவர் இது கொள்கை வரைவின் அடிப்படையில் ஏற்பட்டு எடுத்திருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் அறிக்கையாக மாநிலத்தில் இருக்கின்ற ஆயர் பேரவைக்கும் அதன் மூலம் இந்திய ஆயர் பேரவைக்கும் அறிக்கைகளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது.
தேவ சகாயராஜ் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். விசாரணைகள் பூர்த்தியாகும் முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாபனை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விசாரணைகள் பூர்த்தியாக முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்க முடியாதென்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி போலீசார் மீது உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜித் மலால்குட இதனை தெரிவித்தார். ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டால் மாத்திரமே நீதிமன்றத்துக்கு ஒருவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று தெரிவித்த நீதிபதி மலால்குட ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை அடிப்படையாக கொண்டு கைது உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாதென்று அறிவித்தார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமாக குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு இந்திய நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அவரை கைது செய்து நாடு கடத்த இலங்கை அரசாங்கம் மறுத்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த அந்த கட்சியின் அரசியல் குழுவின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர், ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர், இந்திய அரசாங்கத்திடமிருந்து முறையான வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டால் மாத்திரமே அதனை மேற்கொள்ள முடியும் என்று அறிவித்தார். குமரன் பத்மநாதன் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர், இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்யும் அவசியம் ஏற்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். இதன்படி விசாரணைகளை மேற்கொள்ள மேலும் கால அவகாசம் வழங்கிய நீதிபதி மனு மீதான விசாரணையை எதிர்வரும் மார்ச் 17 வரை ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.